கடந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து 9 நாட்கள் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தின் நடுவிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் போன்ற பல காரியங்களை நாம் தொடர்ந்து 9 நாட்கள் நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை லைவ் ஸ்ட்ரீமில் நாம் கர்த்தரை ஆராதித்தோம். ஆனால் இப்பொழுது இந்த வாரத்திலே நாம் மீண்டும் இந்த லைவ் ஸ்ட்ரீம், இதிலே நாம் கொரோனா வைரஸை குறித்தல்ல, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாக இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் இந்த வாரத்திலே. இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் மரித்ததை நாம் நினைவு கூற இருக்கிறோம். அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவ பலியாய் கொடுத்ததை நாம் நினைவு கூறுகிற ஒரு மகிமையான நேரம். இப்பொழுதும் இந்த வாரத்திலே நாம் அதை சார்ந்த இன்னும் பல விஷயங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து முதல் 9 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது பல சபைகளில் வழக்கமாக இதை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதித்திருப்பார்கள், இந்த வசனத்தை தியானித்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அதை ஒரு பாரம்பரிய கண்ணோட்டத்தில் அல்ல, இதிலிருந்து ஒரே ஒரு கருத்தை உங்கள் நடுவிலே நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன கருத்து. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் 3.5 வருட அவருடைய ஊழியத்த நாட்களில் எப்பொழுதும் செய்திராத ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவராக எந்த இடத்திலும் அவர் நடந்து கொண்டதை நாம் வேதத்தில் எப்பொழுதும் பார்க்கிறோம். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவர் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எங்கேயுமே எந்த இடத்திலேயுமே எந்த ஒரு வாகனத்தை அவர் பயன்படுத்தினது இல்லை. எந்த ஒரு மிருகத்தை அல்லது பிரயாணத்திற்கு எந்த ஒரு வசதியையும் அவர் ஒருபோதும் தேடினதில்லை. வேதத்திலே எத்தனையோ தேவ மனுஷர்களுடன் கூட பல வாகனங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பிலயாம் என்று எடுத்துக்கொண்டால், பிலயாம் அவன் கழுதையை அவன் பயன்படுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாசர் அவர் கழுதைகளை பயன்படுத்தின, ஒட்டகங்களை பயன்படுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல தேவ மனுஷர்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் இவைகளையெல்லாம் பிரயாணங்களுக்கு அந்த நாட்களிலே பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே எந்த ஒரு பிரயாணத்திற்கான எந்த ஒரு மிருகத்தை எதையுமே அவர் பயன்படுத்தினதில்லை. நடந்து நடந்து தான் ஊழியம் செய்தார். ஆனால் முதல் முதலாக இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மேல் ஏறி ஒரு ராஜாவை போல திரளான ஜனங்களோடு கூட அவர் பவனியாக எருசலேமை நோக்கி செல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் எல்லாம் நமக்கு இல்லை, ஆனால் அதில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த சம்பவம் இதற்கு பின்னணியில் இருக்கிற காரியம் என்ன, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய விஷயங்கள் என்ன என்பதை தான் கவனிக்க வேண்டும். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் ஒரு வெளிப்பாட்டை அந்த இடத்துல கொடுக்கிறார். அந்த வெளிப்பாட்டின்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களில் ரெண்டு பேரை அழைத்து அவர் அங்கே கிராமத்திற்குள்ளாக அனுப்புகிறார். அந்த கிராமத்திற்குள் போன உடனே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்னும் அவர் கிராமத்துக்குள்ளேயே போல, ஆனால் கிராமத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை வெளியில் இருந்துட்டே சொல்றார். ஒரு வெளிப்பாடு இது. அங்கே போகும்பொழுது ஒரு கழுதை அதனுடைய குட்டி ரெண்டும் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கும், அதை போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு தூரம் சகரத்தையும் அறிந்திருந்தார் என்பது நமக்கு தெரியுது. இதை நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய வல்லமையை நம்பாதவர்கள் ஒருவேளை அதை கட்டியிருக்கிறது ஏற்கனவே பார்த்துருப்பார் இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னென்னா, அவர் போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுதே அதுக்கு பிறகு அங்கே நடக்க போகிற விஷயங்களை பேசுகிறார். அதை அவிழ்க்கும் பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியாது, ஏன் அவிழ்க்கிறீன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் அனுப்புகிறாரு. அதே போல அங்கே போய் அவிழ்க்கும் பொழுது கேட்கிறார்கள், அதன் பிறகு அதே போல அனுப்பி விடுகிறார்கள். அந்த கழுதையும் அதன் குட்டியும் அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் இது ஒரு தற்செயலாய் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. இது வேதத்திலே ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே சம்பவித்ததான ஒரு சம்பவம். இந்த இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அப்பியாசப்படுத்துவது, இவைகளெல்லாம் இந்த இடத்தில் நமக்கு ஒரு பாடம். ஏன்னா இன்னைக்கு நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய விதத்திலே நாம் காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அப்போதான் நாம் இந்த உலகத்தெல்லாம் வெற்றி பெற முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒரு பொல்லாத காலம். சூழ்நிலைகள் எதுவுமே தேவ பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்காது. இப்படிப்பட்ட காலங்கள் இது இன்று நேற்றன்றல் அல்ல, ஆரம்பத்திலிருந்தே இது நடந்து கொண்டிருக்கிற காலங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கவில்லை. எலியா எலிசா போன்ற தேவ மனுஷர்கள் அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே அவர்களுக்கு தேசத்துக்குள் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கவில்லை. இப்படி தேவ மனுஷர்கள் ஒவ்வொருவருக்குமே சாதகமான சூழ்நிலை இருந்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அங்கே பாலஸ்தீன தேசத்திலே அவருக்கு சாதகமான சூழ்நிலை இருந்ததில்லை. அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த பொழுது அவர்கள் முழு உலகத்திற்கும் போனார்கள், முழு உலகத்திலும் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்ததில்லை. எல்லாருமே இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள். இப்படி சாதகமில்லாத சூழ்நிலைகள் இருக்கும், அது இருக்கத்தான் செய்யும். சொல்லப்போனால் சாதகமான சூழ்நிலை இருப்பதை விட சாதகமில்லாத சூழ்நிலைகள் தான் இது இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை குறித்து நாம் ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ காரியம் கிடையாது. சாதகமில்லாத சூழ்நிலை தான் சபை சரித்திரம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா சாதகமில்லாத சூழ்நிலைகள் தான். ஆனால் இந்த சாதகமில்லாத இந்த சூழ்நிலைகளை தேவ வல்லமையினால் அதிகாரத்தினால் தேவ பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். அதுதான் காரியம். சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்பது அது அவசியமற்றது. மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது பல நேரத்தில் சாத்தியமில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவருக்கு என்றைக்குமே சாதகமான சூழ்நிலை வரவே இல்லை. அப்போஸ்தலர்களுக்கு என்றைக்குமே சூழ்நிலை சாதகமாய் வரவே இல்லை, எதிராக தான் இருந்துச்சு. ஆனாலும் அதன் நடுவிலே அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை, சாதிக்க வேண்டிய காரியத்தை அவர்கள் சாதித்தார்கள். அப்படின்னா நமக்கும் இதேதான். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், எதிர்மாறான காரியங்கள் இருக்கும். ஆனால் அதை தாண்டி தேவ வல்லமை, தேவ அதிகாரம் நமக்குள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு வல்லமைகளோடு நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டுமே தவிர சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடவோ அல்லது சூழ்நிலை மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ அது நியாயமற்றது. அது வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தால் என்னுடைய கருத்து பெரும்பாலும் அது நமக்கு ஏமாற்றத்தை தான் தரும். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு நேற்று கதையை பேசலை, முழு வேதாகமத்தில் இருக்கிற மொத்த காரியங்களை வைத்து நான் சொல்லுகிறேன். எல்லாம் சாதகமாய் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு பெரும்பாலும் பல நேரத்தில் ஏமாற்றங்கள் தான் வரும். அப்போது நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். எந்த சூழ்நிலைகளையும் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இப்போ வந்து ஒரு பயிற்சி மாதிரி தான் இது அனுப்புகிறார். அந்த கிராமத்துக்குள்ளே போங்கள், அங்கே ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அப்பொழுது அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த காரியம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காரியம் ஆண்டவர் ஒரு தற்செயலாய் செய்யாமல் இது தீர்க்க தரிசன முன்னறிவிப்படி நடந்தது. அவர் எப்பொழுதும் நடந்து ஓடியும் செய்தவர், இந்த காரியத்தில் மாத்திரம் ஏன் இப்படி செய்தார்? அதற்கு நான் வேத ஆதாரத்தை காட்டுகிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9-10 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், பாருங்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9-10 ஆகிய வசனங்கள். சியோன் குமாரத்தையே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயின் நிமித்தம் ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இங்கே பார்க்கும் பொழுது எவ்வளவு துல்லியமாய் இங்கே இந்த சகரியா மூலமாக இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். எப்படி பாருங்க, ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே துல்லியமாய் சொல்லப்பட்டது இங்கே அப்படியே நிறைவேறுகிறது. இந்த இடத்தில் நான் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இதில் நான் சகரியாவை நான் மெச்சிக்கொள்ள விரும்பவில்லை. சகரியாவை மெச்சிக்கொள்ளணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு ஒரு துல்லியமாய் ஒரு காரியத்தை அறிவித்த ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, அதில் நம்ம கண்டிப்பாய் சகரியா ஒரு நல்ல தெய்வ மனுஷன் என்பதை நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் இந்த சம்பவத்தோடு பார்க்கும் பொழுது, சகரியா ஒரு பக்கத்தில் அப்படி தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தாலும் இந்த சம்பவம் நிறைவேறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலே அவர் ஒவ்வொரு காரியத்தையும் தேவ திட்டத்தை, தேவ நடத்துதலை பார்த்து 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 அவர் செயல்படுவார். தன்னை குறித்து எழுதப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் கவனித்தே அதற்கு தன்னை உட்படுத்தி கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய 12 வயதாக இருக்கும் பொழுதே வேதாகமத்தை நல்ல விதத்தில் முழுவதுமாய் கற்றுக்கொண்டார். சொல்ல போனால் தன்னை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை இன்னும் தீர்க்கமாக அவர் கற்றுக்கொண்டார். தன்னை குறித்து எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சம்பவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் அறிவித்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் தீர்க்கமாக படித்து அறிந்து அவைகளை எல்லாம் தன் இருதயத்தில் பதித்து கொண்டார். பதித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்தும் பொழுது அந்தபடியே அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் அவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் அந்தந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனால் நிறைவேறுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் தன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஜாக்கிரதையோடு தன்னை அவர் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். அதற்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அப்படி காண்பித்து அதன் பிறகுதான் அதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:6. இந்த 26:6 ஒரு முக்கியமான சம்பவம் வாசிக்கிறேன். 50 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 50-54 வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். இங்கே யூதாஸ் வர அவன்கிட்ட கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காது அற வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிறார்கள். அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை காட்டி கொடுக்க அவர் பிடிக்கப்பட்டு அவர் சிலுவைக்கு போவார் என்பது தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து விட்டு தன்னுடைய சீஷர்களோடு அவர் வெளியே வரார். 12 சீஷர்களில் 11 பேர் அவரோடு இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து அவரை காட்டி கொடுக்கிறதற்கு அவன் போர் சேவகரை கூட்டிக் கொண்டு வருவதற்கு போயிட்டான், யூதாஸ் போயிட்டான். மற்ற 11 பேரோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்பொழுது யூதாஸ் போர் வீரர்களோடும் பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரரோடும் அவன் வருகிறான். வந்து இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு இவர்தான் என்று காட்டி கொடுக்கிறான். அப்பொழுது சிநேகிதனை என்று அவனோடு அவர் பேசுறாரு. அந்த நேரத்தில் பேதுரு தன்னிடத்தில் ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறான். அதை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாகிய மல்கூஸ் என்கிறவனை வலது காது அரும்படி வெட்டி விடுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து உடனே அவனை தடுத்து நிறுத்துகிறார். உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிந்து போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று அவனை தடுக்கிறார். தடுத்து விட்டு ஆண்டவர் சொல்ற அதுக்கு பின்னுக்கு காரணத்தை சொல்லுகிறார். நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நீ ஒண்ணு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன் பட்டயத்தை வச்சு எனக்கு காக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணா போதும். அவர் 12 லேகியன், ஒரு லேகியன் என்றால் 6000, 72000 தூதர்களை கூட எனக்காக அனுப்பி என்னை பாதுகாக்க பிதா வல்லவராக இருக்கார். அப்படி நான் செய்தால், அது செய்யறது எனக்கு ஒன்று பெரிய விஷயம் கிடையாது, ஒரு நிமிஷம் அப்படி கேட்டால் நடந்துடும். அப்படி செய்தால் இப்படி என்னை பிடித்து கொண்டு சென்று சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறார். இந்த சூழ்நிலையை மாற்ற என்னால் முடியும், நினைச்சா என்னால் மாற்றிக்க முடியும், ஆனால் நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது, அது நிறைவேறுவதற்கு என் முழு ஒத்துழைப்பையும் நான் கொடுப்பேன். அதான் அவருடைய காரியம். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, தன்னை குறித்து எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை வாசித்தது மாத்திரமல்ல, தன் இருதயத்தில் வைத்தது மாத்திரமல்ல, அது நிறைவேறுவதற்கு அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவராகவே இருந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் ரகசியம். அவர் சூழ்நிலைகளை ஜெயித்தார் என்பதன் ரகசியம் இங்கே தான் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் வேத வசனங்களை நிறைய கேட்குறோம், வாசிக்கிறோம். இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் ஏன் வச்சுருக்கிறோம்? இப்போது சபை கூடுதல் நமக்கு வந்து நேரடியாக சந்திக்கிறதற்கான வாய்ப்புகள் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படி ஆகிலும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களை கேட்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம வந்து வாசிக்கிறோம், இப்படி கேட்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம், நல்லது. ஆனால் இதை வைத்து ரசித்து விட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போயிடக்கூடாது. இந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து கொள்ளுகிற நீங்கள் இந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் நீங்கள் கேட்கிற வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாது. நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுவார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த சாந்த குணமா இருப்பதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த, ஆண்டவரே நான் ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து அதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தால் அது உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம போக்கிலே வாழ்வேன் என்று இருந்தால், அதுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கிறதற்கு நாம் பிரயாசப்படாவிட்டால் அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை, நிறைவேறாது. இப்படித்தான் முழு வேதாகமும் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தாலும் கூட தன்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு அவர் தன் முழு ஒத்துழைப்பை கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தார்னா தப்பிச்சிருக்கலாம், ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணி தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அவர் செய்யலை. காரணம், தன்னை குறித்து எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்கிறதிலே மிகவும் அவர் தெளிவுள்ளவராயிருந்தார். அதான் காரியம், மிகவும் தெளிவுள்ளவராக இருந்தார். இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். என்னை குறித்து ஆண்டவர் வேதத்திலே கொடுத்திருக்கிற அத்தனை வசனங்களும் எனக்காக கொடுத்திருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், உங்கள் கரத்தில் இருக்கிற வேத புத்தகம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்கள் கரத்தில் இருக்கிற வேத புத்தகம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காகவே உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் வேத வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தால் வேத வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமலே போய்விடும். இதுதான் ரொம்ப முக்கியம். வேத வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது என்றால் என்ன அர்த்தம்னா, அங்கேதான் உங்களுக்கு தெய்வீக சுபாவங்கள் உருவாகிறது. அங்கதான் நீங்க தேவ சித்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். அங்கேதான் தேவ சித்தத்தில் நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதுதான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாத பட்சத்தில், அதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்காததுனாலே அது நிறைவேறாமல் போனால் நம்ம பரலோகத்துக்கே நுழைய முடியாது. அதான் உண்மை. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதுன்னா என்னமோ நினைச்சுக்காதீங்க. இந்த வேத வசனம் நம் கையில் இருக்கிறது, அது நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்குள்ள போய் நிற்க முடியும், இல்லைன்னா போக முடியாது. இது நித்தியம். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து நித்தியத்தை குறித்து பேசுறேன், ரெண்டாவது இந்த உலகத்தை குறித்து நான் அடுத்து நான் சொல்ல போறேன். இப்படி இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கு இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி பைபிள் படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீங்க. சும்மா வெறுமனை படிக்கிறதுல அர்த்தமே கிடையாது, அதற்கு நீங்கள் எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள் அதுதான் கேள்வி. அதற்கு உங்களை எவ்வளவு தூரம் உட்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் அதுதான் கேள்வி. நீங்கள் அதற்கு உட்படுத்தி கொள்ள மனமற்று வசனத்தை கேட்பதோ வாசிப்பதோ வீணாயிருக்கும். இதுதான் நித்தியத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னேன். இதனுடைய அடுத்த பலன் உலகத்திலே நடக்கிறதை குறித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை வந்து அனுப்புறார். அனுப்பும் பொழுதே சொல்றார், நீங்க அந்த கிராமத்துக்குள்ள போங்க, அங்க ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அதை போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்க்கும் பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இது வந்து வெளிப்பாடு. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு, அப்படி கேட்கும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது விட்டு விடுவார்கள். அதே போல அவிழ்க்கும் போது இது ஆண்டவருக்கு வேணும், நாங்க விட்டுட்டாங்க, அந்த கழுதையை கூட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த இடத்துல நம்மளை நீங்க வச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இன்னும் கிராமத்துக்குள்ள வரல, அந்த கிராமத்து ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி இன்னும் தெரியாது. ரெண்டாவது, அந்த கழுதையின் ஓனர் அங்க இருக்கிறாங்க, அதை போய் அவிழ்க்கிறாங்க. அப்பொழுது வந்து ஏன் அவிழ்க்கிறீர்கள் அவன் கேட்பான். கண்டிப்பாக ஒரு ஓனர் வந்து என்ன செய்வான் கேட்பான். இப்போ நீங்கள் வீட்டு வாசல் உங்களுடைய பைக்கை வச்சிருக்கிறீங்க, உங்கள் பைக்கை ஒருத்தர் வந்து தள்ளிட்டு போகிறான், அப்போ வந்து ஏன் எடுக்கிறேன்னு கேட்க மாட்டிங்களா? கேட்போம், யார் பண்ணி என் பைக்கை ஏன் தள்ளுறேன்னு கேட்போம். அப்போ என் ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு அதை எடுக்கிறவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்கள் பைக்கை தள்ளுறான், நீங்கள் வந்து ஏன் எடுக்கிறப்பா என் பைக் அப்படின்னா, இது என் ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னா சரி எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டோம், யாருமே சொல்ல மாட்டோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, மறு பேச்சு பேசாமல் யார் யா அந்த ஆண்டவன் கேட்டிருக்கணும், அவன் இல்ல கேட்டிருப்பான். இப்ப நம்மள இருந்தா கேட்போம், யார் அந்த ஆண்டவர், அவர் வர சொல்லிங்க அப்படின்னு இல்ல, யார் அந்த ஆண்டவர், யார் என் பைக்கை எடுக்கிறது, அவர் யார், அந்த ஆண்டவர் வர சொல்லிங்க நான் பேசிக்கிறேன்னுவோம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல, அங்க தர்க்கம் பண்ணல, எந்த தர்க்கமும் வரல, யார் அந்த ஆண்டவர்னு கேட்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போங்கன்றான், அவர் யாருன்னு கூட கேட்கல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அனுப்பினாரோ அது அப்படியே நடக்குது, ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, இந்த இடத்தில் சீஷர்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை அதிகாரத்தோடு அந்த இடத்துல செயல்படுது. இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த ஓனர்ஸ் வந்து மறு பேச்சு பேசாமல் அப்படியே எடுத்துட்டு போன்ட்டாங்க. அப்ப இது சீஷர்களுடைய திறமை அல்ல, சீஷர்களுடைய காரியம் ஒண்ணுமே கிடையாது, அவங்க வார்த்தையை பேக்கப் பண்ணுகிறதான ஒரு அதிகாரம் அங்க பேக்கப் பண்ணிட்டு இருக்குது. அந்த சீஷருடைய வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்து ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த ஓனர்ஸை வந்து வாய் திறக்காதபடி கட்டி போட்டது.
அப்ப இந்த அதிகாரம், இந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்த வார்த்தை, அது எப்படி அதிகாரத்தோடு அங்கே செயல்பட்டுச்சுன்னா, அந்த அதிகாரம் சீஷர்களின் அதிகாரம் அல்ல, இது இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரம் அந்த இடத்துல அப்படியே செயல்படுது. அப்போ இந்த வார்த்தையின் அதிகாரம், இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை அவ்வளவு அதிகாரமாய் செயல்படுகிறது என்றால், அந்த வார்த்தைக்கு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, அவர் பிதாவின் வார்த்தைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பயபக்தியோடு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாரோ, அந்த அளவுக்கு அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கும் அந்த அதிகாரம் அப்படியே வெளிப்பட்டுச்சு. ஒரு ரகசியம் இது. வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எப்போ அது வெளிப்படும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மேலாக இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. அது என்ன சொல்லிச்சு, கழுதையின் மேலே கழுதை குட்டியாகிய மரியின் மேலே நீ போகணும்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாக பிதா கிட்டேருந்து வந்துச்சு. இயேசு கிறிஸ்து பார்த்தார், இல்லை பிதாவே நான் வந்து எப்பயும் நடந்து போய் தான் எனக்கு பழக்கம், இந்த மாதிரி கழுத மேலெலாம் ஏறி போயெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணலை. இல்லை அவர் என்றைக்குமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கிடையாது. பிதாவின் வார்த்தை நீ கழுதையின் மேலே போகணும்னு சொல்லியாச்சுன்னா, அவர் அதுக்கு உட்படுத்தி கொண்டார். அப்ப பிதாவின் வார்த்தைக்கு அவர் எவ்வளவு தூரம் கனம் கொடுத்து அந்த வார்த்தையை தன் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அதுதான் அவர் பேசும் பொழுது அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. மேலான அதிகாரத்தை உள்வாங்கிக் கொண்டார். இவர் பேசும் பொழுது அந்த அதிகாரம் வெளியே வருகிறது. இதுதான் ரகசியம். இப்ப நீங்க உங்க வாயின் வார்த்தைகள் சாதாரண வார்த்தை கிடையாது. நீங்க ஒண்ணு சொன்னால் அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. இதை நான் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னா, சூழ்நிலைகள் ஆரம்பத்திலே சொன்னேன், சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் நம்முடைய வாயிலே கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம் உள்ள வார்த்தைகளை கொண்டு சூழ்நிலைகளை அடக்கி ஆள தெரிந்தவர்களா இருக்க வேண்டும். புரியுதுங்களா? சூழ்நிலைகளை அடக்கி ஆளக்கூடிய வல்லமையை நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி அந்த அதிகாரமும் வல்லமையும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே வெளிப்படும் என்றால், நமக்கு நேராய் அனுப்பப்பட்ட தேவ வார்த்தைகளுக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் சகலரையும் கீழ்ப்படிய பண்ணும். புரியுது உங்களுக்கு? இதுதான் சீக்ரெட். மேலிருந்து உங்களுக்கு நேராய் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்களோ, அப்படியே நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு இந்த உலகம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும், பிசாசுகள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும், சூழ்நிலைகள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும், எந்த காரியங்களும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். நம்ம வாயின் வார்த்தைகள் கீழ்ப்படிய வைக்கும். வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு அதிகாரம் உள்ளதா இருந்துச்சு. மோசே ஒரு சாதாரண மனுஷனாய் வரான், அவன் ஆடு மேய்க்கிறவனாய் 40 வருஷம் இருந்துட்டு வரான், பார்வோன் ராஜாக்கு முன்னால நின்று பேசுறான். இவன் வார்த்தைகளுக்கு பார்வோன் நடுங்கினான். அதிகார அத்தாரிட்டி, யோசிச்சு பாருங்க. எலியா சாதாரண மனுஷன் பேசுறான், ஆகாப் நடுங்கிறான், எலிசா பேசுறான், அவனுக்கு முன்பாக ஒருத்தர் நிக்க முடியல. வேதத்திலே ஒவ்வொருவரும் அதிகாரத்தோடு பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கும்லாக வார்த்தைக்கும்லாக ஒருவரால் நிற்க முடியவில்லை. ஸ்தேவான் பேசின ஞானத்திற்கு முன்பாய் ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லைன்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இவர்கள் தங்களுக்கு நேராய் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால இவங்க வார்த்தைகளுக்கு சகலமும் கீழ்ப்படி ஆரம்பிச்சது. உங்கள் கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்திற்கு கீழ்ப்படிங்க, படிங்க, அதை படித்து உள்வாங்கி அதற்கு கீழ்ப்படியுங்க. அதான் காரியம். உங்கள் கரத்தில் இருக்கிற வேத புத்தகம் உங்களை குறித்து பேசுகிறது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறது, எப்படி இருக்கக்கூடாது என்று பேசுகிறது. அதை உள்வாங்கி கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படிங்க. அதுக்கு கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா, நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு சூழ்நிலைகள் கீழ்ப்படியும், மனுஷர்கள் கீழ்ப்படிவார்கள், ராஜ்யங்கள் கீழ்ப்படியும், அதிகாரங்கள் கீழ்ப்படியும், சகலமும் கீழ்ப்படியும். அந்த அதிகாரமும் வல்லமையும் நம் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நோக்கி அனுப்பியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் இதெல்லாம் சாத்தியமாகும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தைகள் இவ்வளவு பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல வேலை செய்ததுக்கு காரணம், அவர் பிதாவின் வார்த்தைகளுக்கு தன்னை உட்படுத்தினதுனாலே இது எல்லாம் சுலபமாய் அந்த அதிகாரம் வெளிப்பட்டது. இந்த நாட்களிலே வசனத்தை நல்லா படிங்க. இந்த ஃப்ரீயாக இருக்கிற நாட்களிலே நல்ல வசனத்தை படிங்க. படிக்கிறதை இருதயத்தில் பதிங்க. பதிக்கிறதோடு இல்லாமல் அதை வாழ்க்கையில் அபியாசம் பண்ணுங்க. நீங்கள் கீழ்ப்படிங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, தேவ வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் தேவ வார்த்தைகளுக்கு ஒத்துழைக்க உங்கள் வார்த்தைகளுக்கு வல்லமை கூடிக்கொண்டே இருக்கும், உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரம் கூடிக்கொண்டே இருக்கும். இதுதான் ரகசியம். நிச்சயம் நாம் உலகத்தை ஜெயிக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நாம் உலகத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள் உலகத்தை ஜெயித்தவர்கள், ஜெயிக்கிறவர்கள், எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு உலகத்தையும் சூழ்நிலைகளையும் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாயின் வார்த்தைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு வல்லமை இருந்தது. காரணம் என்ன? அவர் பரலோகத்தின் வார்த்தைகளுக்கு, தன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு அதை அவர் முழுவதுமாக கீழ்ப்படிந்திருந்தார். தன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார், அதை உள்வாங்கி கொண்டார், அது நிறைவேறுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். உன் பட்டயத்தை உரையிலே போடு, இப்படி நீ செய்வாயானால் என்னை குறித்து இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்னு கேட்டார். நான் பிதாவை நோக்கி ஜெபித்தால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை கூட அனுப்பி என்னை பாதுகாப்பார். அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வாசிக்கிற வேத வசனங்கள், நான் கேட்கிற வேத சத்தியங்கள், அதை கேட்டுவிட்டு நான் போகிற ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்கக்கூடாது. அது என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க போறேன்ப்பா. நான் வாசிக்கிற வசனங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு, அது அப்படியே என் வாழ்க்கையில அனுபவத்தில் வருவதற்கு நான் முழு ஒத்துழைப்பு நான் கொடுப்பாண்டவரே. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. நீங்க பேசும் பொழுது தேவ வல்லமை அதிகாரம் உங்க வாயில வெளிப்படும். நீங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு சகலமும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். நீங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியதை வச்சுதான் உங்களுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கீழ்ப்படியும். நீங்க மேல கீழ்ப்படியலைனா உங்களுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு கீழ்ப்படியாது. இதுதான் ரகசியம், இதுதான் ஒரு செயின். மேலிருந்து வர அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவோம், நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கீழ்ப்படுத்துவோம். இதுதான் ஃபார்முலா, இதெல்லாம் மாற்ற முடியாத கான்செப்ட். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதிகாரத்தோடு வல்லமையோடு இந்த உலகத்தை நாம் ஆளுகிறவர்களாய், சகல விதமான சூழ்நிலைகளையும் பிசாசுகளையும் சத்துருவின் போராட்டங்களையும் ஆளுகிறவர்களாய், தேசத்தை கர்த்தருக்கென்று சுதந்தரிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் பிரகாசிப்போம். கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்துவார். ஸ்தோத்திரமாண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட உம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்ததற்கான ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. நாங்களும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசுவதற்கு எங்களுக்கு மேலாக இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் வாசிக்கிற வேத வசனங்கள், கேட்கிற வேத சத்தியங்கள், அவைகளுக்கு முழுவதுமாக நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுக்கு கீழ் இருக்கிற, எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் எங்களை பயன்படுத்துவதற்காக சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரசன்னம்.